எப்படி நாம் தேவனை ஆராதித்து துதித்து அவருடைய நாமத்தை மயப்படுத்துறோமோ அதே போல அவருடைய வார்த்தையும் அதிக முக்கியமானது. என்றால் இந்த வார்த்தையின்படிதான் இந்த பூமியிலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இனி நடக்க போறது. அவர் மீண்டும் வரப்போகிறார், ஒவ்வொருவரை நியாயந்திக்க போகிறார். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை அதி முக்கியமானது. இந்த வேதத்தை பல முறை பல வருடங்களாய் வாசித்த அநேகர் உண்டு, ஆனால் தொடர்ந்தும் அவர் வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க, தொடர்ந்தும் தேவனுடைய வார்த்தை போய்கொண்டுதான் இருக்கிறாங்க. 24 மனத்தியாலத்திலும் அநேக மனத்தியாலங்களில் தேவனுடைய வார்த்தை கடந்து சென்ற இது ஒரு பகுதியிலே தேவனுடைய வார்த்தை கடந்து தான் சென்று கொண்டிருக்கிறது. டிவியில பாருங்கள், இப்ப நடக்கிற கிட்டத்தட்ட எத்தனையோ 20-28 சேனல்கள் வேலை செய்கிறது, எல்லா சேனலும் வார்த்தைக்கு போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அதி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே இந்த வேதத்தில் இருந்து ஒரு காரியத்தை பார்த்து, வேதத்திலே இருந்த ரெண்டு மனுஷர்களை குறித்து பார்த்து, நாம் அதுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து பார்த்து கடன் செல்ல போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 11 அதிகாரம் 26 வசனம். அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 26 வசனம்.
அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்களின் பெயர் வழங்கிற்று.
என்ன பற்றி? அந்தியாவிலே ஒரு வருஷ காலமாய் அவரோடு கூட இருந்து அவர் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் உபதேசம் பண்ணி, இப்படியா அவர்கள் நடக்கிற காரியங்களை பார்த்தபோது அவர்கள் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. என்னை உங்களையும் பார்த்து இப்படி யாரும் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல் அவருக்கு கிறிஸ்தவர்கள் பெயரை வழங்கப்பட்டது புதிய ஏற்பாட்டில். அதுக்கு அவர்கள் இருந்த ஒரு வருஷ காலமா அவரோடு கூட இருந்து அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். பாருங்கள், அது 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது பர்னபாவும் பவுலும் சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நினைத்திருக்கும்படி எல்லாருக்கும், ஒருவருக்கு இல்ல எல்லாருக்கும், அந்தியாவில் உள்ள எல்லா பட்டத அங்குள்ள எல்லாருக்கும் அவன் புத்தி சொன்னான். அவனை குறித்து சாட்சிய பாருங்கள், அவன் நல்லவன், பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாம் இருந்தார். அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். இதுக்கு ஒரே காரணம், அவன் நல்லவன், பரிசுத்தாவினால் நிறைந்தவன், எல்லாருக்கும் புத்தி சொன்னான். போய் அடுத்த வசனில் பின்பு பர்னபா சவுளை தேடும்படி தர்சுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அப்ப பவுலும் பர்னபாவும் இருவரும் சேர்ந்துதான் ஒரு வருஷ காலமாய் அவரோடு கூட இருந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை அவர்கள் கொடுத்தார்கள். கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்து சக அவன் அல்லது கிறிஸ்து சகன் அவள், அவன்தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் ஆனால் பிண்டிக்கு நாம் இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது எங்களை கிறிஸ்தவன் யாரும் சொல்ல முடியுமா? நாங்கள் செய்கிறத போலயே அவர்கள் செய்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனைக்கு போகிறார்கள், மற்றபடி நாங்கள் செய்கிறது போலயே செய்கிறார்கள். இவர்கள் என்னென்று நான் கிறிஸ்தவன் சொல்றது? ஒரு வருட காலமா ரெண்டு பேரும் இருந்ததுனால அந்த மக்கள் அவர்களுக்கு பேர் கொடுக்கிறார்கள். அவர்களா ஏற்படுத்தவில்லை, அந்த மக்கள் முதல் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னதற்கு காரணம் கிறிஸ்துவோடு கூட அவர் இருந்தது. அவருடைய நடைகள், அவருடைய பாவனைகள், அவருடைய புத்திகள், அவருடைய உபதேசங்கள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை அவர்கள் கண்டார்கள். ஆகவேதான் கிறிஸ்தவர்கள் என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியிலே வாழ்ந்த போது அநேக மீனவர்களை அவர் தெரிந்து கொண்டார். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16:16 முதல் பகுதியை மட்டும் நாங்கள் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16:16 முதல் பகுதியை மட்டும் வாசிப்போம்.
இதோ நான் மீன்பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள்.
என்ன சொல்றது? மீன்பிடிக்கிற அநேகரை அழைப்பேன், இவர்கள் மனுஷனை பிடிக்கிறாய் மாற்றுவேன். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலும் நாங்கள் பார்த்தால், 4:16 முதலாம் அதிகாரத்திலும் பார்த்தால், அவர் கூற கடலிலே அங்கே பேதுருவையும் அவன் சகோதரனா அந்திரேயாவையும் அவர் அழைக்கிறார். கடலையும் வலைகளையும் முன்பிடித்த படகு அப்படியே விட்டுவிட்டு, தகப்பனையும் விட்டுவிட்டு அவர்கள் இயேசுக்கு பின் சென்றார். அவர் சொல்லுகிறார், இனி நீங்கள் மனுஷனை பிடிக்கலாய் இருப்பீர்கள் சொன்ன போது அவர்களுக்கு பின்னாக சென்றார். இன்னுமா சற்று தூரம் போன போது கலிலேயா கடலிலே யாக்கோபும் அவன் சகோதரனாகிய யோவானும் கண்டு அவர் அழைக்கிறார். காரணம், அவர்கள் அழைக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னால், அவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்று தேவன் அறிந்திருந்தார். சொன்ன தீர்க்கதரிசனம், எரேமியால சொன்ன தீர்க்கதரிசனத்தை மத்தியும் மாற்றிலே அது நிறைவேற்றுவதை காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை குறித்து வேறு நாங்கள் சாதாரணமா நடையிலே உலகத்திலே அநேக கிறிஸ்தவர்களை நாங்கள் பார்க்க முடியும். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் சொன்னால், கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே இல்லாமல் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அப்படியா நாங்கள் பார்த்தபோதுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார் சொன்னால், 8 கிறிஸ்தவர்களை குறித்து பார்க்கிற அநேகம் சொல்லலாம், ஆனால் அநேகம் இல்லை, 8 கிறிஸ்தவர்களை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது நாங்கள் பார்த்தால், அவர்கள் மயில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவார். மயில பார்த்துங்க, மயில் என்னது? அழகானது, அழகான பறவை இல்லையா? தன் தொகையை விரித்து ஆடும்போது அதை ரசிப்பார்கள். சூளையும் மற்ற இடங்களையும் போனால் மயிலை பார்த்து ரசித்த விரும்பி பார்ப்பார்கள். அப்படியாய் புறம்பான அலங்காரம் உடையவர்களாய் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து பார்த்தால் அவர்கள் ஆராதிக்கிற, துதிக்கிறது, கை தட்டுறது காரியங்களை பார்க்கும் போது அவர்கள் பார்த்தால் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று திங்கட்கிழமை பேசத்தான் தெரியும். அப்ப அந்த கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மயில போல வெளி அலங்காரமாக இருக்கிறார்கள். தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். நீ திங்கக்கிழமை எப்படி இருக்கிறாய், செவ்வக்கிழமை எப்படி இருக்கிறாய், புதன்கிழமை இருக்கிறாய், வியாழன் வெள்ளி சனி எப்படி இருக்கிறாய், அது மாத்திரம் இல்ல, நீ வேலை செய்கிற இடத்துல, பழகிற நண்பர் இடத்துல, பழகிற குடும்பங்கள் மத்தியில நாம் எப்படி இருக்கிறோம்? மயில் கிறிஸ்தவளாய் இருக்கவே கூடாது. ஆனால் தேவனுக்கு ஒன்றும் மறைவானது ஒன்றுமில்லை. ரெண்டாவது பார்த்தால், கழுகு கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். கழுகை கத்தால் அது உயரத்திலே கூட கட்டும், உயரத்திலே பறக்கிற பறவை. ஆனால் அந்த கழுகு என்ன செய்யும் என்று சொன்னால், அங்கிருந்து எவ்வளவு தூரத்தில் பறந்தாலும் கீழே இருக்கிற பிணங்களை காண்கிறது. கண்டு என்ன செய்யும்? செத்த பிரேதங்களையும் செத்த மிருகங்களையும் அது கண்டு என்ன செய்யும்? எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் அந்த இடத்துக்கு நேரடியாக வந்து அவளை அது சாப்பிடுற மிருகமாக இருக்கிறது, பறவையாக இருக்கிறது, பறந்து தெரிகிறது. உயரத்தில் பறந்தாலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் நாம் உயரத்திலேயே பறந்தாலும் உன்னதத்திலே பறந்தாலும் சில உலக காரியங்கள் எங்களை இச்சிக்கிறார். உலக காரியங்கள் எங்களை என்ன செய்கிறது? வழிவிலக செய்கிறது. அப்பொழுது சொன்னது போல ஞாயிற்றுக்கிழமை வந்து மட்டும் தேவனை ஆராய்ந்து துதி போட்டு மற்ற நாளிலே போய் என்ன செய்கிறோம்? இந்த கழு கிறிஸ்தவர்களை போல என்ன செய்கிறோம்? அநேக உலக காரியங்களை நாங்கள் இடிச்சித்து அநேக காரியங்களை நாங்கள் செய்கிறோம். ஆகவே அப்படி இருப்பதை தேவன் விரும்பவே இல்லை. அவளை கிறிஸ்தவன் சொல்லவே முடியாது. அடுத்தது ஒரு கிறிஸ்தவர்களை பார்த்தால் இவர்கள் கோழி கிறிஸ்தவர்கள். கோழி கிறிஸ்தவர்கள் சொன்னால் கொஞ்சத்துடன் பறக்கும், ஆனால் முழுவதும் அது மாமிசத்துக்குரியது. கோழி என்ன செய்யும் என்று சொன்னால் கிளறும். குப்பைய என்ன செய்யும்? போய் மண்பாட்டில் இருந்து குப்பையில கிளறும். கிளறினால் என்ன செய்யும்? நாற்றம் தான் வரும். அப்ப என்னது? மாமிசத்துக்குரியது. அப்ப நாம் எப்படி இருக்கக்கூடாது? இந்த கோழி கிறிஸ்தவர்களாய் இருக்கவே மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கக்கூடாது. வேதத்திலே பார்த்தால் சொல்லுகிறார், நான் மாமிசத்தை சிலுவையிலே அரைந்து விட்டேன் என்று எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் படித்தவர்கள், வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், தேவனோடு கூட இருந்தவர்கள் கூட சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறார். அடுத்தது பார்த்தால் காக கிறிஸ்தவர்கள். காகம் கரப்பாக தான் இருக்கும், ஆனால் அது என்னவா இருக்கும்? அது இயற்கை, அதனுடைய இயற்கை சுபாவம் மாறாதது இருக்கிற. ஏன்னு சொன்னால் நோவா ஆரம்பத்தில் வெள்ளம் வந்தபோது காகத்தை விட்டார், காகம் திரும்பி வர இல்லை. வெள்ளம் வர்றவும் இல்லை, காகம் வர்றவும் இல்லை. என்ன நடந்திருக்கும்? அந்த காகம் பறந்து போயிருக்கும். செத்த மாடுகள், செத்த ஆடுகள், செத்த மனிதர்கள் எல்லாம் தண்ணியில மிதந்திருக்கும். உடனே என்ன செய்யும்? நோவா அடுப்பின காலியத்தை மறந்து அது சுவாபம், காகத்தின் சுவாபம். ஆனா ஆண்டவரால் முடியும். அந்த சுபாவத்தை நீ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து வேணால் அந்த சுபாவத்தை ஆண்டவரால் மாற்ற முடியும். ஏனென்று சொன்னால் எலியாவை போஷித்த காகங்களை கொண்டுதான் அவர் போஷித்தார். காலையில அப்பமும் இறைச்சியும், மாலையிலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு போய் எலியாவுக்கு கொடுத்திருக்கு. ஆகவே இந்த காகம் என்ன வரைந்தால் அதுக்கு இயற்கை சுபாவம் மாறாத கிறிஸ்தவளாய் நாம் இருக்கவே கூடாது. அடுத்தது கொக்கு கிறிஸ்தவர்கள். கொக்கை பார்த்தா எப்படி இருக்கும்? நல்ல வெள்ளையா வடிவா இருக்கும் இல்லையா, அழகா இருக்கும், நல்ல உயரமான காலாய் பரந்தற காலமா இருக்கும். அது பரிசையினை போல வெளியே பரிசுத்தம், உள்ளேயோ அருவறுப்பும் அசுத்தம். அதான் ஜோவான் பார்த்து சொல்லுகிறான், வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகளை வெளியில வெள்ளி அடிக்கப்பட்டிருக்கு, ஆனா உள்ளுக்கு என்னது? அசுத்தமும் அருவறுப்புகளும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஜோவான் சொல்லுகிறான். ஆகவே நாம் கொத்து கிறிஸ்தவளாய் இருக்கவே படாது. அடுத்தது எப்படியான கிறிஸ்தவன் சொன்னால் ஆந்தை கிறிஸ்தவர்கள். இந்த ஆந்தையில் ஒரு குணம் என்ன தெரியுமா? வெளிச்சத்துக்கு வராது, இருள் மட்டும்தான் அது நடமாடும், வெளிச்சத்துக்கு வராது. ஆண்டவர் சொல்றார், நானே மெய்யான ஒளி. இன்னும் சொல்லப்பட்டது, நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப நாம் எப்படி இருக்கிறோம்? மற்ற இருள் மட்டும் நடமாறுகிற ஆந்த கிறிஸ்தவன் என்ன செய்வான்னு சொன்னால் மற்றவர்களின் குறைகளை எப்போது முற்று முற்று கவனித்துக் கொண்டே இருப்பான். தன்னை குறித்து அவன் சிந்திக்க மாட்டான். ஆந்த கிறிஸ்தவன் என்ன செய்வான்? தன்னை குறித்து அவன் சிந்திக்க மாட்டான், மற்றவர்களை குறித்தே அவன் சிந்திப்பான். அவர் என்ன செய்கிறார், இவர் இப்படி செய்கிறார், அவர் அது செய்கிறார், தான் ஒன்னும் செய்ய மாட்டான், ஆனா திக கழிச்சு கொண்டே இருப்பார்கள். சபையில் உள்ளவர்கள தான் சொல்றேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் நாங்கள் சொல்லுகிறேன், அவருக்குள் வாழுகிறவர்களுக்கு தான் நாங்கள் சொல்லுகிறேன். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரியம், கிணற்று சபல கிறிஸ்தவர்களா இருக்கிறார். மிக பரவமான ஒரு காரியம், தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக் கொள்வார், வட்டத்தை போட்டுக்கொண்டு அதுக்குள்ளே இருப்பாங்க, நானும் தேவனும், நானும் தேவனும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீ காண்கிற சகோதரத்தில் சகோதரத்தை நீ அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறாய்? நான் இலங்கை தேசத்தில் இருந்தபோது நம்ம மௌனியாலே கூடுதல கிணறுகள் 20 முழம், 22 முழம், 25 அடி ஆழம் உள்ள கிணறுகள், மிக ஆழத்தில் போனாலும் தண்ணீர் வரும். அப்ப இந்த மாறு காலத்தில் என்ன செய்யறதுனால அநேக தண்ணிகள் மழை பெய்து தண்ணி ஓரளவு முக்காசு கிணறுக்கு மேல மட்டமா வெந்துவிடும். பார்த்தா அந்த கிணறு சவலை என்ன செய்யமாட்டா, நித்திர கொள்ளை இல்லாது கத்தும், கொடிய கத்து கத்து கத்துன்னு கத்தும். நாங்க பாடசாலை பள்ளிகளும் பள்ளிக்கூடம் போட்டு தண்ணி அள்ளி முகங்கள போனா அங்க வேற தலைகளா கிடக்கும், கத்து கத்துன்னு கத்தி போட்டு கொடிய செத்துரும். பிறகு நாங்க அந்த இடத்துல உடனே தூக்கி அதை எறியணும், இல்லாட்டி அந்த தண்ணி முழுவதையும் பழதாக்கி வெளி உலகம் ஒன்றுமே தெரியாதவங்க. அப்படி நாம் இருக்கவே கூடாது. ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் புறா கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். சொன்ன 7 காரியங்களை விட்டு இன்னும் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு காரியம் புறா கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். கசப்பு கபடற்ற, என்னன்னு சொன்னால் அதுக்கு பித்த பையே இல்லை, புறாவுக்கு மட்டும்தான் பித்த பை இல்லை. அப்ப கசப்புகள் காரியங்கள் எங்களில் இருக்கவே கூடாது. அது கபடற்ற உத்தம கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டியது அவசியம். இயேசுவின் வருகையை ஆவலோடு நாம் எதிர்பார்ப்பவர்களாய் ஜீவிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் கபடற்றவர்களாய், உத்தமமாய், கசப்பற்றவர்களாய், வேத வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய், வேத வசனத்தின்படி வாழுது ஒவ்வொரு நாளும் வாழ்கிற வாழ்க்கையாய், ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவனாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். முதல் நாங்கள் வாசித்தவசன அவர்களுக்கு முதல் முதல் அந்தியோ பட்டத்திலே கிறிஸ்தவர்கள் என்று பெயரிட்டது. காரணம், கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும். அப்ப கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலே கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து 33 வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர் எப்படியா வாழ்ந்தார், என்னத்தை சொல்லி வைத்திருக்கிறார், நடக்க போற சம்பவங்களை குறித்து என்ன சொல்லி வைத்திருக்கார் என்று நாங்கள் வேதத்தை அறிந்து அதன்படி வாழுகிறவராய் நாம் மாற்றப்பட வேண்டியது அவசியம். அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்கள் என்று. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அது வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். வீட்டுக்கூட்டங்களுக்கு வாரங்கள் சொன்னா சிலருக்கு என்ன செய்யுது, கோபம் வந்துவிடும். ஆறு வாரது அப்ப நாம் வரையில் உபவாச கூட்டத்துக்கு நேரம் இல்லை, நைட் பிரேயருக்கு நேரம் இல்லை, அநேக பாட்டு போக்குகளை சொல்லுவார். வளர வேண்டிய இடம் வீட்டுக்கூட்டம் தான், வேதத்தை கட்டிக்கொள்ற இடம் அதுதான், அதுக்கு தான் ஒவ்வொரு கிழமை வீட்டுக்கூட்டம் வைக்கிறது. ஒரு இடத்தை எடுத்து இதண்டு அணை ஊழியர் வந்து அதுக்காக ஜெபித்து செய்யற காரியம் அதுக்கு தான். இங்க வளர வேண்டும், கிறிஸ்துவ போல மாற வேண்டும். தனி ஞாயிறு கிறிஸ்தவளா இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், நீ வளர முடியாது. கற்றுக்கொள்ளுகிறவர்களாக நான் இருக்க வேண்டும். எனக்கு இன்றைக்கும் விருப்பம் வேதத்தை கற்றுக்கொள்றது, வேதத்தை படிப்பது, இந்த காரியங்கள் இன்றும் எனக்கு விருப்பம். அநேக வார்த்தைகளை மெசேஜ்களை இதில் இன்றும் நான் கேட்கிறேன், நான் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நான் ஒரு விசுவாசியா இருப்பானோ எப்படியோ ஒரு வீட்டு கூட்டத்துக்கு நான் கலந்து கொள்ள வேண்டும், அப்பதான் நீ வளர முடியும். எனக்கு எல்லாம் தெரியும், வேதத்தில் எனக்கு தெரியாத என்று சொன்னா விசுவாசன் வஞ்சனை வஞ்சிக்கப்பட்டு போயிட்டேன். நிச்சயமா சொல்லு. கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு வேத வசனம் என்ன சொல்லுகிறது, இந்தந்த காரியத்தை இப்படி இந்த இடத்துல இப்படி நடந்திருக்குது, இப்படி சீசருக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இப்படி அந்த காரியத்தை செய்திருக்கிறார், நல்லது. ஆனால் அது எனக்கு என்ன பிரயோசனம், நான் இந்த காரியத்தில் இந்த இடத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், இந்த இடத்திலே எப்படி நான் விட்டு விலக வேண்டும், இந்த இடத்தை விட்டு நான் எப்படி ஓட வேண்டும் என்ற காரியங்களை கற்றுக்கொள்ற இடம் தான் விட்டுக்கிட்டோம். அவர் தயவு செய்து இதுகளை நீங்கள் அக்கறை எடுத்து தேவனுடைய வார்த்தையை எப்படியாவது ஒரு வார்த்தையா தேவன் பேசு, என்னை இடத்தை விடப்பட வேண்டும், தள்ளப்பட வேண்டும், தைரியப்பட வேண்டும், வளர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு வாருங்கள். நிச்சயமா தேவன் அப்படியாய் கிறிஸ்துவை போல புறா கிறிஸ்தவளாய் நீங்கள் மாற்றப்படுவது நிச்சயம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார். அவர் எப்படி வாழ்ந்தார் அவரை போல நாமும் வாழ வேண்டும். அவர் இந்த பூமியிலே வந்து பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து சிலுவையில் அறைக்கப்பட்டு மறித்து உயிர்த்தெழுகிற அவர்கிட்ட இது குறித்து நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மீண்டும் வரப்போகிறார், அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்க வளர வேண்டும். வேதம் சொல்லுகிறது நீங்கள் பூரண புருஷராகும்படி நாம் கற்றுக்கொள்ளவர்களாய் மாற வேண்டும். சிலரை கேட்டா நாங்க கேட்போம், இங்க ரசிக்கப்பட்டீர்களா? ஆம், ரசிக்கப்பட்டேன் சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றா முடிவரை என்றும் எங்க நிலைத்திருப்பான், எதுல நிலைத்திருப்பா? வேத வசனத்தில் நிலைத்திருப்பான். சில காலம் ஒவ்வொரு பைபிள் வரும்போது கொஞ்ச காலம் நான் குடும்பத்தியான ஆண்டுகளை வாசித்தேன், பிறகு வந்து சொல்ல வேதம் மாதிரி வாசித்தேன், இப்போது இந்த வேதத்தை நான் வாசித்து கொண்டிருக்கேன், இன்னொரு வேதத்தை நான் இப்பவே ட்ரை பண்றேன் எடுக்கிறதுக்கு. ஏன்னு இது எழுதி படிக்கிறதுக்கு ஏற்ற வேதம், இப்ப வர்றதெல்லாம் எழுதி படிக்கல, சரியான மில்லிசாய் பேப்பர்ல ஒரு கீறு போட்டாலே பின்னால கிழிஞ்சிடும். அப்ப இப்படி எழுதி படிக்கக்கூடிய வேதத்தை நாங்கள் என்ன செய்யறோம், நான் இப்பவே எழுதி படிச்சிருக்கு, இன்னொன்றை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். ஒரு ஊழியர் சொன்னார், எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவர் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 58 அவர் வயசு இருக்கும் நினைக்கிறேன், எத்தனை வயசு சரியா தெரியும். அவர் சொல்லுறார், நான் வேதத்தை 300 தடவை வாசிச்சிருக்கிறேன். யோசிப்பார், 300 தடவை வாசிச்சிருக்கிறார் பைபிள். பெரிய ஒரு சபையை வச்சு பெரிய ஊழியக்காரர், அதே அவர் 300 தடவை வாசிக்கணும். பெரிய சபை இருக்குது, பெரிய ஆத்துமாக்கள் இருக்குது, அநேக காரியங்கள் இருக்கு, அநேக இதுகள் இருக்கு, அது செய்ய வேண்டும், அதுவும் செய்ய வேண்டும். இவன் முதலாவது காரியம் அவர் செய்ய வேண்டியதை 300 தடவை வாசிக்கணும்னு சொல்லக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் எத்தனை வாசிக்கணும்னு தெரியாது. இன்றைக்குதான் வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு வருடத்துல வாசிக்கிறதுக்கு வேதம் இருக்கிறது, 6 மாதத்துல வாசிக்கிறதுக்கு இருக்கிறது, எத்தனையோ அட்டவணைகள் கொடுக்கப்பட்டது, இலவசமா உங்களுக்கு வருது. எத்தனை காரியங்களை சொல்றோம், காலமோ ஒழுங்குன முகங்கழுவுறோம், பள்ளி தூடுறோம், சாப்பிடுறோம், வேலைக்கு போறோம், வர்றோம், கடைக்கு போறோம், வீட்டு குடும்ப காரியங்கள் எல்லாம் பார்க்க எல்லாம் செய்யறோம். ஆனா இதை மட்டும் மறந்துடும், அழியாத ஒன்றை என்ன செய்யறோம், விட்டுடுறோம். அழியறதே என்ன அதிகமா செய்யறோம், செய்யத்தான் போயிடும். நம் முகங்களுத்தான் போயிடும், எங்களோட உடம்பை சுத்தமா வைத்திருக்கத்தான் போயிடும், வேலை செய்யத்தான் போயிடும். ஆனால் இதையும் நாம் ஜாக்கிரதையாகி செய்ய வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், ஆறு அவருடைய நீதி இது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். உங்களோட தெரிவு எங்க இருக்கு? அவை நாம் கற்றுக்கொள்ளுகிறாய், வேதத்தை அனுதினம் வாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். எனக்கு இந்திய போதகர்கள் உட்காந்து கதை சொல்லுவார்கள் இல்லையா. ஒரு போது சொன்ன கதை எனக்கு இந்த வார்த்தைகளை எடுத்து செய்து கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தை அந்த காரியம் எனக்கு ஞாபகம் வந்து அந்த போதகர் அந்த உண்மையை நடந்ததோ பயிடிக்கிட்டு தெரியாது, ஆனால் அதன் கருத்து இருக்கிறது. இன்றைக்கு அநேக புரிஞ்சு கிறிஸ்தவர்களாம் இருக்கிற நம்ம சொன்ன காரியத்துக்கு இது பொருத்தமா இருக்கிறபடியால் நான் சொல்லுகிறேன். ஒரு போதகர் வந்து அவர் வேத வார்த்தைகளை உபதேசிக்கிறார். அன்றைக்கு அவர் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவர் வந்து வேத வார்த்தைகளை போதிக்கிறார். எப்படி என்று சொன்னால், நீங்கள் களவு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்றவர்கள் பொருளை இச்சிக்க கூடாது என்றெல்லாம் வேத வார்த்தைகளை நல்லா பிரசங்கம் பண்ணி போட்டு எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜபித்து விட்டு இவர் வீட்டை கடன் செல்லுகிறார். வீட்டை கடன் செல்ல போது மனைவிட கேட்டார், கோழி சமைச்சாச்சான். மனைவி சொன்னால், நீங்க சொன்ன வார்த்தையின்படி நான் பக்கத்து விட்டு கோழியை பிடிச்சு வச்சிருந்தேன், அது வெளியில புரந்து விட்டுட்டேன்னு சொன்ன. அந்த போதகர் என்ன சொன்னா தெரியுமா, அது சப மக்களுக்கு, அது எனக்கு இல்ல. இன்னைக்கு அப்படிதான் அநேக கிறிஸ்தவர் இருக்கிற வேத வார்த்தைகள் முதல் என்னத்தான் ஞாயிற்று பங்கு தொடங்குது தேவனுடைய வீட்டில். கையிலிருந்து பிரசங்கம் பண்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் தேவனத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பயம் எனக்கு இருக்கிறது. தேவையற்ற வார்த்தைகளை மாமிசத்தின்படி வந்துடக்கூடாது என்று அஞ்சு அதிகமாக விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். ஆனால் அந்த போதகர் செய்த போதித்தத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் எப்படி கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும்? வார்த்தையின்படி வாழ்க்கை இல்லாவிட்டால், அல்லது வார்த்தைக்கும் எனக்கும் சம்பந்தம் இட்டுவிட்டால், எப்படி என்னையும் உன்னையும் பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார்கள்? ஆகவே நாம் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நான் கிறிஸ்தவன் என்ற பெயரை எடுக்க வேண்டியதாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வேதத்தில் இருந்து நான் சிலரை எடுக்க முடியும், முடியுமான ரெண்டு பேரை குறித்து வேதத்தில் இருந்து வேத வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்காதனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவு காரியங்களை குறித்து நான் பார்த்து கடன் செல்ல போறோம். ஆகவே நியாயவசிய புத்தகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே வந்தவுடனே உங்களுக்கு தெரியும் யார் என்று. நியாயவசிய புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் தான் சிம்சோன். அவரை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரியும், ஆனா எப்படி வாழுகிறோம் என்றதான் இங்க முக்கியம். இங்கே பார்த்தால் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் என்ன செய்கிறார்கள், கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனை செய்தபடியால் பெலிஸ்தர் கையிலே கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கார். 40 வருடங்கள் பெலிஸ்தர் கையிலே இஸ்ரவேல் மக்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கார். நியாயபதிகள் நியாயம் விசாரிக்கிற காலம் அது, ராஜாக்கள் ஏற்படுத்தவில்லை, நியாயபதிகள் விசாரித்து நியாயபதிக்கிற காலத்திலே அப்படியா இருந்தபோதுதான் ஆண்டவர் மனதுருக்கத்தின் தேவன், கிருபை உள்ள தேவன், அன்புள்ள தேவன், அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் பாவத்தில குறித்து கண்டி துணத்திற தேவன் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியான வரும்போது பாவத்தை குறித்தும் தேவனுடைய நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டி துணத்துவார். இன்றைய கண்டிக்கிறது உணர்த்துறது விருப்பம் இல்லை அனைவருக்கு. சரி, இங்கே அப்படியான சிம்சோன் நின்ற போது ஆண்டவர் இந்த சிம்சோனை ஆண்டவர் மனோவா என்ற ஒரு மனிதனும் அவருடைய மனைவி இருக்கிறார்கள், அவர்கள் மலடியா இருக்கிறார்கள். ஆகவே தேவ தூதன் தரிசனமாகி அங்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உமக்கு ஒரு குமாரன் பிறப்பான். சரி, அந்த குமாரன் பிறப்பான் என்று சொன்னால் 5 வசனத்தை வாசிங்க, 15 அதிகாரம் 5 வசனம்.
நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி பரலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பிரிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார்.
சரி, நாலாம் வசனத்தை இப்ப வாசிங்க. தாகி என்று சொல்லப்பட்டிருக்கின்ற பாருங்க.
ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டான ஒன்றும் புசியாத படிக்கும், எச்சரிக்கையாயிரு.
அருகு இப்படி நான் பிலிஸ்தியர் கையில இருந்து இஸ்ரவேல் மக்களை நான் விடுதலை செய்ய போகிறேன், அதுக்காக உங்கள் மலடியா இருக்கிற உங்களுக்கு ஒரு கற்பத்தங்கனை நான் கொடுக்க போகிறேன், ஆனால் நீ எச்சரிப்பையா இருக்க வேண்டும் என்று தாக்கி சொல்லி போட்டு, அவன் மகன் பிறக்கும் போது அவனுடைய தலையிலே சவர கத்தி படலாகாது, அவன் என்ன செய்வான், இஸ்ரவேலை பெரிசன் கைக்கு நிக்கலாக்கி ரட்சிக்க தருவான், அவர்களை பெரிசன் கையில இருந்து மீட்க சொல்லு. அப்ப அவன் பிறப்பே என்னது, இஸ்ரவேல் மக்களை பெரிச கையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு அல்ல மீட்டெடுக்கிறதுக்கு ஆண்டவர் அவரை உருவாக்குறார். ஆறு, இந்த சிம்சோன். ஆனால் இந்த சிம்சோனை ஆண்டவர் பிறக்க வைக்கிறார், வளர்த்து வருகிறார். சாய்தப்பன்மார் அவர் கட்டுப்பாட்டின்படி அவர் சொன்னபடி வளர்த்து வருகிறார். 24 வசனத்தை வாசி பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்.
யாரு ஆசீர்வதித்தார்? தாய் தகப்பனோ யாரும் ஆசீர்வதிக்கல, கர்த்தர் சிம்சோனை ஆசீர்வதித்தார். அதுக்காக தான் பிறந்தோம். அப்படி அப்படியே பிறந்து வளர்ந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை தூண்டின போது அவன் என்ன செய்தான் சொன்னால், திம்னாவுக்கு போய் திம்னாவிலே பெலிஸ்தேன் குமாரத்தி ஒரு பெண்ணை கண்டு, அவளின் கண்ணுக்கு 14 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்களா, கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லுகிறார். அப்ப தாய்தப்பன் சொன்ன உடனே தாய்தப்பன் சொன்ன, நீ இவ்வளவு இஸ்ரவேல் மக்கள் இருக்கக்கூடியதா, இங்கே நீ பெண்கொள்ளாமல் ஏன் பெலிஸ்தர் இடத்துல போகிறாய் என்று சொன்ன என்று கேட்டபோது அவள் என்ன கண்ணுக்கு பிரியம் என்று சொல்றாள். இது கர்த்தரின் செயல், இவர்களை குற்றப்படுத்தும்படி கர்த்தரின் செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிற. சரி, ஆனால் இதே சிம்சோன் என்ன செய்கிறான் சொன்னால், அவன் என்ன செய்கிறான் சொன்னால், அந்த பெண்ணை இதண்டு அந்த பெண்ணை விவாகம் பண்றதுக்கு போகிறான், ஒரு விடுகதை விடுகிறான். அந்த விடுகதை அவள் இவருக்கு சொல்லி அவள் விடுவிக்கும்படியாய் அங்க கணக்க காசை கொடுத்து காரியங்கள் நடக்கிறது. அங்கு இவனுக்கு கோபம் வருகிறது, வீட்டுக்கு திரும்பி விடுறான். திரும்பி அவன் போகும்போது ஒரு கார் சம்பவம் சம்பவிக்கிறது. அவன் போகும்போது இவனுக்கென்ற மனைவியை அவன் வேறொருவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் வீட்டுக்குள்ளே போக தகப்பன் விடவில்லை. என்ன நடந்ததுன்னு சொன்னான், இதை தகப்பன் போக விடாமல் இருக்கும் போது என்ன செய்கிறான், இவனுக்கு கோபம் வந்தது, அந்த 300 நரிகளை வாழ வாழ கட்டுறான். யோசி பாருங்க, 300 நரிகள், 300 நரிகளை வாழ வாழ கட்டி அந்த கால கட்டுற இடத்துல பந்தத்தை வச்சு பெலிசில வெள்ளாம விட்டு விட்டான். உடனே நடக்கும் முள்ளு வெள்ளாமை எல்லாம் நெருப்பு வச்சு அப்படி அழிஞ்சு போச்சு. அப்ப இதை செய்தது ஆறுன்னு சொன்ன ஜிம்சோம் செய்தான்னு சொன்ன போது அவன் வருகிறாள்ன்றதுக்கு, உனக்கு பிடிக்கும் உன கட்டுறவன் உன கொள்ளணும் என்று வருகிறாள். வரும்போது அவன் என்ன செய்யறான், கழுத இந்த ஒரு தாடை எலும்ப எடுத்து 1000 பேரை கொன்றான். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், 1000 பேர் பெலிஸ்தரை கொண்டு போட்டான். இப்படி நடந்து போயிட்டு போகும்போது அவன் 16 அதிகாரம் 1 வசனத்திலே அங்கு ஒரு சம்பவம் நிகழ்கிறது. என்னென்று பாருங்கள், 16:1.
பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான்.
இது கர்த்தர் சித்தம் அல்ல, இது தேவனுக்கு விருப்பமான காரியம் இல்ல. நாலாம் வசனம் பாருங்க, பதினாறாம் அதிகாரம் நாலாம் வசனம்.
அதற்கு பின்பு அவன் சோரே ஆற்றங்கரையில் இருக்கிற தேலியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமாய் இருந்தான்.
பாருங்க, இது கத்திட்ட செயல் அல்ல. ஆரம்பத்தில் பெலிஸ்தியர்களை குற்றம் பிடிக்கும்படியா வந்த காரியம். ஆனா இரண்டாவது பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலும் நாலாம் வசனம் வந்தது தேவனுடைய செயல் அல்ல. இது தன்னுடைய மாமிச இச்சைகளை நிறைவேற்றத்துக்கு அவன் போனான் என்று பார்க்கிறான். அது மட்டுமில்ல, அவள் என்ன செய்கிறாள், இவனுடைய பெலம், இவனுடைய பெலம் எதிலே இருக்கிறது என்று மற்றவர்கள் வந்து பெலிஸ்திய மக்கள் வந்து தெளிவிடத்தில் சொல்லும் போது உனக்கு காசு இருக்கு சொல்லும் போது இவனுடைய பெலத்தை கேட்கிறான். எதில இருக்க இவன் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறான். சொல்லி மூன்று காரியத்திலையும் அவன் இந்த பெலிஸ்தர் வந்து விட்டா எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சு போட்டு கயிறெல்லாம் சுட்டு எரிஞ்சு போட எல்லாம் அறிஞ்சு போட்டு என்ன செய்யறான், அவளை அடிச்சுதான். அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அதை பதினாறாம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தால் தெரியும். அவள் என்ன செய்கிறாள் என்றால், தினம் 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 ஒவ்வொரு நாளும் அவள் நெருக்கி அள்ளட்டி கொண்டிருந்தாள். அவள் எப்படியாவது இந்த பிழத்தை அறிய வேண்டும் என்று, பிழை நெதில் இருக்கிறது என்று அறிய வேண்டும் என்று தினம் தினம் அவன் சாகத்தக்கதாய் யாரு சிம்சோன் சாகத்தக்கதாய் அவள் ஆத்துமா விசிலப்படத்தக்கதாய் அவள் நெருக்கி காரியங்களை செய்து கொண்டிருந்தாள் பணத்துக்காக. என்ன செய்விட்டான் தெரியுமா, உண்மையான காரியத்தை அவன் சொல்லிவிட்டான். என் தலையில் சவர கத்தி, ஆண்டவர் சொன்னது என்ன காரியம், தலையில் சவர கத்தி படலாகாது, இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தர்களிலிருந்து ரட்சிக்கும்படியாய் நான் தெரிந்து கொண்ட அல்லது நான் பிறந்த பாத்திரம் அதான் தெய்வ ஆவியான நிரப்பி ஒரு காடு எழும்பினால் ஆயிரம் பேரை கொன்றான். எல்லாத்தையும் புட்டிங் எறிஞ்சு ஏழு சடையும் பின்னி அடிச்சுனா எல்லாத்தையும் புட்டிங் எறிஞ்சிட்டு செய்த அவ்வளவு வல்லமை இல்லை, அவரால் ஒன்றுமே செய்யமில்லை. பெண்ணை பார்க்க போய்க்க ஒரு காரியம் நடக்குது, பெலிஸ்திய பெண்ணை பார்க்க போய்க்க இடையில ஒரு சிங்கம் வருது, அதை கிழிச்சு கொண்டு போட்டான். பிறகு திரும்பி வரைக்க அதுக்குள்ள தேங்குட்டிருக்கா, அந்த தேங்குட்ட எடுத்தா என்ன செய்யறான், சாணம் சாப்பிட்டு தன் ராக்கி எங்க இருந்து எடுத்தேன்னு தெரியாம அவளும் கொடுத்துட்டான். தூட்டாதவனும் புதுப்பா இருப்பான், ரெண்டும் செய்யறான். ஆகவே இந்த தின தினம் இந்த காரியங்கள் செய்தபடியால் அவனுக்கு என்ன செய்யப்பட்டது, அவள் மடியிலே நித்திரையாக்கி ஒருவனை கூப்பிட்டு அவன் ஏழு ஜடைகளையும் மொட்டையாக அழிக்க சொல்லி வலித்த போது அவர் சொல்லுகிறார், பிலிஸ்தர் வந்து விட்டார்கள் என்று சொன்னபோது இவர் முன்பு போல ஆவியானவர் அவன் விட்டு போனதை அவன் அறியாம என்ன செய்யறான், முன் போல ஒழும்புறான். ஆவியானவர் போயிட்டார், ஆவியானவர் வரும்போது ஏதோ ஒரு காரியம் சம்பவம் நடக்கும், ஆனா ஆவியானவர் போகும்போது தெரியாது. ஆகவே அவன் என்ன செய்ய தெரியுமா, முதல் பிடிச்ச உடனே, அவனை பிடிச்ச உடனே பெலிஸ்தர் வந்து விட்டான்னு சொல்லி அவனுக்கு எல்லாம் ஆவியான விடுபட்டன பிடிச்ச உடனே முதலாவது அவங்க என்ன செய்யணும், கண்ணப்படுங்க. காரணம் கண்களின் இச்சையின்படி அவன் பதினாறாம் அதிகாரத்திலே முதலாவது நாலாவது வசதியிலே போனபடியா அவள் நிமித்தம் அனுதினமும் நெருக்கப்பட்டு விசனப்பட்டு அவன் ஆத்துமா சாகத்தக்கதாய் அந்த காரியத்தை அவள் உண்மையை அவன் சொல்ல வேண்டிய வந்தபோது கண்கள் பிடுங்கப்பட்டது. கண்கள் பிடுங்கின மாத்திரம் இல்ல, சிறை ரெண்டு வெங்கல விலங்க போட்டு சிறையில மாவரைச்சு சரி, ஆண்டவர் எதுக்காக அவனை அழைச்சா, பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக ரட்சிப்பதற்காக அவன் பிறந்தது முதல் அவன் செய்தான். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது, கண்கள் புடுங்கப்பட்டு பெலிஸ்தியர் சிறையில விலங்கிடப்பட்டு மாவரைச்சு கொண்டிருக்கிறான். கண்கள் புடுங்கப்பட்டது அவன் தரிசனத்தை இழந்தான். கண் பார்வையை மட்டும் இல்ல, தேவ தரிசனத்தை இழந்தான். ஆண்டவர் அதுக்காக சொன்ன அழைக்கவில்லை. காரணம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் தலையில் சவரக்கத்தை படலாகாது என்று சொன்ன வார்த்தையை அவன் சாதாரணமாய் ஒரு பெண் சிநேகிதம் இருக்க பெண்ணிடம் சொன்னது நிமித்தம் எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு நாமும் தெய்வ வார்த்தையை விட்டு விலகுவோமானால் எங்களுக்கும் இந்த செய்தால் நடக்கும். உங்களை யாரையும் நான் பயமுறுத்த வரையில் வேத வார்த்தைகளின்படியால் நான் சொல்ல அவர் சொல்லுகிறார். சரி, இப்படியே அவன் மாறிச்சு கொண்டிருக்கும் போது அவனுக்கு அவர் சொல்றார்கள். ஒரு 16 அதிகாரத்தில் நீங்க எடுக்கிற 16 அதிகாரத்திலே 24 வசனத்திலே பார்த்தால் அங்கு சொல்லுகிறார், நம்முடைய பகைஞன் யாரை பார்த்து சொல்றாங்க, சிம்சோனை பார்த்து பெலிஸ்தர் சொல்றார் நம்முடைய பகைஞன். யார் சொல்ல வேண்டியது? சிம்சோன் இந்த காரியத்தை சொல்ல வேண்டியது. இது மாறி நடக்குது. ஏன் தேவ வார்த்தைக்கு அவன் விட்டு போட்டபடியா, கண்களை இச்சையின்படி நடந்தபடியினால் இந்த காரியத்தை அவன் இழக்க வேண்டியது. அது மட்டுமில்ல, அதொரு காரியத்தை சொல்லுகிறது, அவனை வேடிக்கை காட்டுவதற்கு. இவ்வளவு பலசாலி, 1000 பேரை கொன்றான், எத்தனை முறை கயிறுகளை அறுத்தான், எத்தனை காரியங்களை செய்தான், வீர தீர செயல்களை செய்தவன். அவனை வேடிக்கை காட்டும்படி கிட்டத்தட்ட 3000 பேர் கூடியிருந்த ஒரு மண்டபத்திலே கண் தெரியாதவனால் ஒரு சிறு பையன் அவனை அழைத்து வருகிறான். இவ்வளவு பரிதாபம் பாருங்க. இவர்கிட்ட இருந்த ஒரு காரியம் பழி வாங்குற காரியம், ஆனா ஆண்டவர் சொன்னதை செய்யல, பழி வாங்குற காரியம் தான் இருந்தது. 14 அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தா பழி வாங்குற காரியங்கள் அவரிடத்தில் இருந்து. பதினாறாம் அதிகாரம் 28 நாங்கள் வாசிப்போம்.
அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையா பிலிஸ்தர் கையிலே பழிவாங்கும் படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தாலும் தேவனே பலப்படுத்தும் என்று சொன்னான்.
என்னது சொல்றான், ஆண்டவரே நீ சொன்ன தரிசனத்தை விட்டு விட்டேன், என் கண்கள் போயிட்டு, நீ சொன்ன தரிசனத்தை நான் நிறைவேற்றவில்லை, நான் புறந்தது எதுக்காக இந்த காரியத்தை என்று அவன் சொல்ல. அவன் சொல்லுறான், என் ரெண்டு கண்களும் புடுங்கி போச்சு, என் ஆரையும் பார்க்க முடியாது, எந்த பெண்களையும் பார்க்க முடியாது, எந்த பெண்களோட சிநேகம் இருக்க முடியாது. மாமிசை நான் பார்த்த முதல் கிறிஸ்தவர்களுக்கு இதுக்கு கொஞ்சம் சம்பந்தம் இருக்கு பாருங்க. அதன் மீது அவன் என்ன சொல்றான், ரெண்டு கண்களுக்கு பதிலாக அவர்களை பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும். தள்ளி என்ன செய்யறான், பெலிஸ்தியரோட நானும் அடைஞ்சேன். பெலிஸ்தர் எங்க போயினான்? ஹலோ, பெலிஸ்தர் எங்க போயினான்? நரகத்துக்கு. அப்ப என்ன சொல்றான், 30 பாருங்க, 30 முதல் பகுதியில் பாருங்க,
என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி.
என்னது எங்க ஆண்டவற்ற நோக்கம் என்ன, ஆண்டவற்ற திட்டம் என்ன, ஆண்டவற்ற திட்டம் என்ன என்ற காரியங்களை அவன் உணராமல் அதை சிந்திக்காமல் என்ன சொல்லுகிறான், பெலிஸ்தரோட நானும் மடிஞ்சு போனும், நானும் சாகும். உயிரோடு இருந்ததை விட அவன் மரிக்கும் போது 3000 பேர் செத்தார்கள் என்ற வேதத்தில் சொல்லப்படுது. இவ்வளவு பரதா. பெலிஸ்தர் முழு கையில இருந்தது. இஸ்ரவேல் மக்களை மீட்கிறதுக்கு அவன் பிறந்தான். ஆனால் தேவ வார்த்தையும் தேவ தரிசனத்தையும் தேவ திட்டத்தை அவன் விட்டுவிட்டான். கடைசியோட வாழ்க்கை பரிதாபமாக முடிந்தது. பெலிஸ்தரோடு மடிந்து போன அவன் தான் சொல்லுது, நான் சொல்ல வேதம் உங்களோட வேதத்தில் என்ன சொல்லி அதான் சொல்லி. பெலிஸ்தர் கூட மடியும், நானும் மடிஞ்சு போறேன். அவன் நடத்துக்கு போறான், நீ நடத்துக்கு போற, எங்க போனா என்ன தெரியும், அது கத்தட்ட காரியம் எனக்கு. ஏன்னா என்னுடைய காரியம் இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆகவே நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். மற்றவர்கள் பார்த்து எங்களை கிறிஸ்தவன் என்று சொல்ல வேண்டும். எங்களோட வாழ்க்கை எல்லாவற்றிலும் தேவ திட்டம் அவருடைய நீதி நிறைவேற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது ஒரு மனுஷனை குறித்து பார்த்து நான் கடன் சொல்ல போறேன். என்னாகமம் 22 அதிகாரம். இங்கே பீலியா என்ற ஒரு மனிதனை குறித்து நாங்க பார்க்க போகிறோம். இதை தேவன் அழைக்கவில்லை, செய்யலை, அவன் செய்த ஒரு காரியத்தை குறித்து பார்த்து விட்டு நான் கடன் சொல்ல போறேன். இந்த பீலியாவை குறித்து பார்த்தால், ஒரு ஜனம் வந்து இருக்கும்போது அந்த ராஜா பார்த்து சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் ஏராளமா இருக்கிறபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரனிடம் அவன் என்ன செய்தான், கலக்கமடைந்தான், துரளா இருக்கிறார்கள். இந்த ஜனம் எங்களை வென்று விடுமோ, எங்களை அழித்து விடுமோ என்ற ஒரு காரியத்திலே பாலாக் பயப்படுறான், கலக்கமடைகிறான். கலக்கமடைந்து என்ன செய்கிறான், பீலியாம் என்ற ஒரு மனிதனை அவர் அழைக்கிறார். அந்த பீலியாம் யார் என்று சொன்னார், அவன் ஒரு நிமித்தம் பார்க்கிறவன் அல்ல, குறை சொல்லுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறான். ஆனால் அவனை அழைத்து அவன் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த இஸ்ரவேல் மக்களை என்ன செய்ய வேண்டும், சபிக்க வேண்டும். சபித்தால் நான் ஒருவேளை அவர்களை மேற்கொள்ளுவேன் என்று பாலாக் நினைத்தான். இப்படி இன்னத்து போது பாலாக் என்னதான் சிலரையும் அங்கே அனுப்பியிருக்கிறான். அவருடைய அரச மாளிகையில் உள்ள சிலரை அங்கே அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் போது அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவன் போய் சொல்லுகிறான், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் சொல்லுவேன், இன்றைய ராத்திரி என்னோடு தாங்குங்கள் என்று சொல்லி போட்டு ஒரு காரியத்தை குறித்து அவன் சொல்லுக. அவன் போய் இருக்கும்போது ஆண்டவர் பீலியாமோடு பேசுகிறார். 22 அதிகாரம் 12 வசனத்தை வாசியுங்கள்.
அதற்கு தேவன் பீலியாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம்.
சரி, என்ன பதில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ அவரோட போக வேண்டாம். சரி, அடுத்தது
அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார்.
அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அப்ப அவர்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது, கத்துக்கட போக வேண்டாம். உடனடி அவர் வந்து சொல்லிவிட்டார். இந்த நீங்க 22-23 அதிகாரத்தில் அவர் சொல்லிவிட்டார், அவர் போய்விட்டார். போய் அவர்கள் என்ன செய்தார்கள், இன்னும் அதிகமான பிரபுகளையும் அதிகாரிகளையும் அனுப்பி அவன் சொல்லுகிறான், உம்மை மிகவும் மிகவும் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன போது என்ன நடக்குதுன்னு சொன்ன, அவர் வந்தபோது அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்ன சொல்லிட்டார், நீ போக வேண்டாம், அவளை சபிக்கவும் வேண்டாம், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டனர். இதுதான் ஆண்டவர் பதில். வந்தபோது மிகவும் கனம் பண்ணுவேன் என்று போது இவரை என்ன செய்யற, சரி இன்றைக்கு நான் கத்திரட்டத்தில் போய் கேட்டு சொல்லுகிறேன். அவர் திருப்பி போய் சொல்லும் போது அங்க என்ன நடக்குது, நான் போக போறேன், ஆண்டவர் போவனான்னு சொல்லிட்டார். திருப்பியே இவர் என்ன அந்த திருப்பி போகணும், கத்திரட்டத்தில் நான் வரமாட்டேன்னு சொல்லிருக்கலாம் தானே. ஆனா இவன் இதயத்தில் இருந்தது, முதலாவது நாங்கள் சிம்சன்ல பார்த்த இச்சை கண்களை இச்சைய காரியத்தை பார்த்தோம். இரண்டாவது ஒரு பிலியமை குறித்து நாங்க பார்க்கிற காரியம் என்ன சொன்னால், அவனுடைய பண ஆசை இருபது காலத்துக்குள்ள இருந்து பணத்தை குறித்து, செல்வத்தை குறித்து, பொருளை குறித்து, தங்கத்தை குறித்து, உலக காரியங்களை குறித்து, அவர் சொல்ற ஒரு காரியத்தை குறித்து பாருங்கள். இதயத்திலே அவனுக்கு இருக்குது பண ஆசை, ஆனா வெளியில அவன் சொல்ற காரியங்கள் வித்தியாசமானது. 18 பாசிங்க, 22:18.
பிலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரயுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது.
பாலாக் சொல்லி அனுப்பினேன் கடன் பண்ணுவேன் என்று. இவர் சொல்ற வீடு நிறைய வெள்ளி பொன் எதை செஞ்சாலும் நான் கர்த்தருடைய காரியத்தை மீறக்கூடாது. ஆனா அடுத்த போய் திருப்பி வர என்ன செய்யற, அவரோட போறேன். சொன்ன கிறிஸ்தவர்களுக்கும் மிகவும் சம்பந்தம் இருக்கு. யோசிச்சுப்பா, அவர் என்ன செய்யறார், இப்படியான காரியத்தை செய்து போட்டு அவர் சொல்லுகிறார், கழுதையில ஒன்று சேனம் கட்டி அவரோடு புறப்பட்டு. அப்ப ஆண்டவர் சொல்ற முதலாவது நீ போக கூடாது என்று சொல்லிட்டார். ஓகே, அதுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி ஆண்டவர் கேட்டா ஆண்டவர் சொல்ற போ. போக சொல்லும்போது அங்க என்ன நடக்குது, கழுதை கட்டி சேனம் கட்டி போறேன், போகுது கழுதை போகுது, கழுதை போவைக்கு என்ன செய்யுது, விலத்தி போகுது, விலத்தி போய் கழுதைக்கு என்ன செய்யற, அடி செண்டாந்தரம் என்ன செய்யுது, காலை சுவரோட வச்சு உறைஞ்சுது, உறைஞ்சு போது அடி. மூன்றாந்தரம் என்னது, தங்க தேவதூதன் பட்டயத்தில் நிக்கிறான். கழுதை கண்ணுக்கு தெரியுது, ஆனா பீலியாமிட்ட கண்ணுக்கு தெரியல. இதுதான் பிரச்சனை. மிருகத்தின கண்ணுக்கு தெரியுது, ஆனா பீலியாமிட்ட கண்ணுக்கு தெரியல. மூன்றாவது பட்டயத்தை நிக்க போது கழுதை படிச்சுச்சு, அடி மூன்றாந்தரம் அடி. அடிச்ச உடனே ஆண்டவர் கழுதை என்ற வாயை திறக்க வேண்டி வந்துட்டு, அந்த கழுதை தொடர்ந்து கழுதை பேசு, என்னை மூன்று தரம் இது நீ அடித்திருக்கிறேன், நான் உமக்கு என்ன செய்த, நான் உண்மை நீ என்னை வாங்கி உமக்கு இவ்வளவு நாளும் சுமைகளை சுமந்து எல்லா காரியத்தையும் நான் இதுவரை நான் எப்படியாவது இந்த காரியத்தை நான் செய்ததுதான் என்று கழுதை கேட்குது. அவர் சொல்ற இல்ல, அப்ப ஏன் இதை செய்த என்ற போதுதான் பீலியாமின் கண்களை ஆண்டவர் துறந்தார். பீலியாமின் கண்களை ஆண்டவர் துறந்தார். முதல் பட்டிய தொடங்கிக்கே கழுதைக்கு தெரிஞ்சு இவருக்கு தெரியல. அப்ப அந்த தூதன் சொல்லுகிறான், இந்த கழுதை இந்த காரியத்தை நீ செய்யாட்டி உன்னை வெட்டி போடுவன், கழுதையை உயிரோட வச்சிருப்பன்னு சொல்ற. பாருங்க எவ்வளவு காரியம் உண்டு, ஏன்னா நான் போக கூடாது சொல்லி இருக்கேன். அதனால் என்ன செய்யுது, ஆண்டவருக்கு கோபம் உண்டுதான். பட்டயத்தோட தூதனை அனுப்புற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரின் சித்தம் திட்ட நோக்கத்தை விட்டுவிட்டு நாங்கள் போவோமானால் நாம் சந்திக்கப்படுவோம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பீலியாமோட பேசிருக்கிற ஆண்டவர் போனார். ஏன் பீலியாமோட பேசினார், அதை ஆண்டவர் தான் கேட்கும். சொல்றேன் ஆறோட ஆண்டவர் பேசியிருக்கார். ஆகவே அவன் சொல்லுகிறான், உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் என்று கழுதை மூன்று தரம் விலகிட்டு விலகாமல் இருந்ததானால் உன்னை கொன்று போட்டிருப்பேன், கழுதை உயிரோடு வைத்திருப்பேன் என்று அவன் தூதன் சொல்லுகிறான். உடனேதான் கண் திறக்கப்பட்டதன் போல அவன் சொல்லுகிறான், பிலியாம் ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், அது மாத்திரமில்ல அவரை கொண்டு ஆண்டவர் பேசுற இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். 23:19 என்ன சொல்லுகிறார் பாருங்க,
பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ.
யார் சொல்றது? பீலியா. பாண்டவர் என்ன சொல்லிவிட்டார்? போக வேண்டாம். அப்ப பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, ஆண்டவர் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்ற. அவர் அந்த காரியத்தை அவனுக்கு சொல்ற, இதே பிலியம் சொல்லுகிறான். ஆனா மீண்டும் மீண்டும் இந்த காரியத்தை அவன் செய்கிறான். அங்கால பார்த்தா அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இதே பிலியமை குறித்தான் பிலியம் தான் சொல்லுவான். 23:23 சொல்லுகிறான். ஆகவே ஆண்டவர் சொல்ற காரியம் என்று சொன்னார், 24 முதலாம் வசனத்தில், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப உன்னையும் என்னையும் ஆண்டவருக்கு பிரியம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது விருப்பம். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் மீறி நடந்தால் ஆசீர்வாதத்தை இழந்து விடும். பிறகும் அவர் அந்த 24 நீங்க வீட்டை போய் வாட்சி பாருங்க, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறாரது என்று சொல்லி போட்டு ஒரு நட்சத்திரம் உதிக்கும். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்தே பீலியாம் சொல்லுகிறார். அந்த பீலியாமுக்கு விருப்பம் என்ன சொன்னது தெரியுமா? நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக. அவருக்கு விருப்பம். ஆனா ஆண்டவர்கிட்ட வார்த்தையின்படி செய்யறது இல்லை. பொய் சொல்ல ஒரு தேவன் இல்ல, குறி சொல்றது இல்ல, மந்திரம் இல்லைன்னு இஸ்ரவேலுக்கு எதிரான சொல்ல எல்லாம் தெரியுது. அவரோட பிறப்பை பெருத்து சொல்றான். ஆனா நீதிமான் மறிப்பது போல மறிப்பேன், என் முடிவு அப்படி இருக்க வேண்டும் என்று அவருக்கு விருப்பம். ஆனா அவனை பட்டயத்தால் வேண்டிக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லு. ஆகவேதான் பீலியாம் இந்த காரியத்தை செய்த போது ஒரு காரியத்தை பாலாக்க அவன் செய்தான். அவர்களை சபிக்க முடியவில்லை, வாயை துறந்து அவர்களை சபிக்க முடியல. எழுது ஒவ்வொரு இடத்துக்கு போறான், அங்க போய் 7 பலிகளை செலுத்தி அவன் திருப்பி போறான், அங்க போய் சபிக்கும்படியா அங்கேயும் போய் ஆசீர்வதிக்கிறான், திருப்பியும் ஆசீர்வதிக்கிறான். பாலாக்கு சொல்றான், நீ போ. ஆனா பாலசனைக்கு பாலாக்கு ஒரு ஆலோசனையவன் சொல்லிவிட்டு போனான். அதனால தேவனே இஸ்ரவேல் மக்களுடைய கோபம் கொள்ளக்கூடிய காரியம் வந்து 31:16 வசனத்தை பார்த்தீங்க, 2-3 வசனத்தை காட்டி நான் கடந்து செல்லுகிறேன். புதிய பாட்டிலும் 31:16 வசனம்,
பேயோரின் சங்கத்திலே பிலியாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர்
எது? பீலியாமின் ஆலோசனை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆலோசனை தருவதற்கும் உலகத்தாள ஆலோசனை தருவதற்கும் அநேக நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீ ஆலோசனை பெறுகிற இடம் ஜாக்கிரதையா கவனமா இருக்க வேண்டும். முதல் அவன் கிறிஸ்தவனா, கிறிஸ்துவர் வாழுகிறாரா என்ற காரியத்தை பார்த்துவிட்டு அவருடைய ஆலோசனை பெற வேண்டும். இன்றைக்கு உலகத்துக்குரியவருடைய நீங்க ஆலோசனை பெற வேண்டிய புதிய வந்திருக்கு. புதிய வந்திருக்கிறவர்களுக்கு அநேகர் அநேக ஆலோசனை சொல்லுவார்கள். நீ டிஸ்கோக்கு போறதுக்கு அல்லது பாருக்கு போறதுக்கு எந்த இடத்துக்கு கெட்டறிஞ்சு போற இடத்துக்கு போறதுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போவாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய காரியத்துக்கு, தேவனுடைய சபைக்கு வாங்குறதுன்னு சொல்றதுக்கு அநேகர் வந்து குற்ற ஆலோசனை சொல்வாங்க. ஜாக்கிரதா இருக்க வேண்டும் இந்த ஆலோசனை குறித்து. இதனால் எனக்கு நன்மையா தீமையாண்டதை நீங்களே உணர வேண்டும் என்று சொன்ன உங்களுக்கு புத்தி இருக்கிறது. ஆலோசனை குறித்து கவனம் இருக்கு. இந்த பீலியாம் சொன்ன ஆலோசனை நிமித்தம் ஆண்டவரே இஸ்ரவேல் மக்கள் மீது கோபம் கொள்ளக்கூடிய காரியம் நடந்தது. இன்னும் மீகா புஸ்தகம் 6:5
என் ஜனமே, மோவாவின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும்.
அடுத்தது அங்க ஆலோசனை, அடுத்தது பாதாக்கு பீலியாம் சொன்ன யோசனை. அப்ப ஆலோசனைகளை குறித்தும்
யோசனைகளை குறித்தும் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். சரி, அப்படி என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சென்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் 15 வசனம்.
செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிணையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அனிதத்தின் கூலியை விரும்பி.
என்ன சொல்லப்படுறது? அநீதியின் கூலி. சொல்லுது, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து. நீ செம்மையாய் போற வழிகள் அநேகம் உண்டு. செம்மையாய் போற வழிகள் தேவனுக்கு பிரியமானது. செம்மையை விட்டு விலகிற வழியை நம்பி பேயோரின் குமாரனிய பீலேமன் வழியை பின்பற்றாதிருங்கள். ஆலோசனையை, யோசனையை, அவருடைய வழியை நீங்கள் என்ன செய்யாமல் பின்பற்றாமிருங்கள். யூதாவின் புத்தகம் 11 வசனம் 1.
இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி.
பாருங்கள், பீலேயாம் செய்த வஞ்சகம். பாருங்கள், எத்தனை காரியங்கள் கூலிக்காக. அநீதியின் கூலி, ஆலோசனை, தேவனுடைய நீதியை புரட்டுறது, வஞ்சகத்துக்கு விரைந்து ஓடுகிற காரியங்கள். இன்னும் கடைசியாக வெளிப்பிரச புத்தகம் 2 அதிகாரம் ஒரு சபையை குறித்த காரியத்தில் அங்கு சொல்லப்படுறது. 14 வசனம் 2 அதிகாரம் 14 வசனம்.
ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை
கீழ்ப்பாதி.
இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில்.
அப்ப பீலேயாம் என்ற என்ன? போதனை, ஆலோசனை, யோசனை, அவருடைய வழி, வஞ்சக வழி, அவருடைய போதகம். இந்த காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்றைக்கு இது பப்ளிக்கா சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அநேக புத்தகங்களை வாசித்திருந்தபடியா நான் சொல்லுகிறேன். ஜெகோவா சாட்சியும் மூமெண்ட் தொடங்கின காரியம் எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? 40 நாள் உபவாசம் இருந்து அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். ஆண்டவர் பிள்ளை ஜெபித்த போது ஏதோ ஒரு காரியத்திலே பிசாசு இவளை தாக்கி. உபவாசம் என்று சொன்னால் வேதமும் ஜெபமும், வேத வசனமும் ஜெபம். ஒரு மணித்தால் நீங்க ஜெபித்தால் ஒரு மணித்தாலும் வேதத்தை வாசிங்க. தனி உபவாசம் என்று நாங்கள் தேவனோடையே இருந்துவிட்டால் வஞ்சிக்கப்பட்டு போவே. ஒரு காரியத்தை சொன்னதனால்தான் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு உலகத்திலே கலைத்துக் கொண்டிருக்கிற யோவா சாட்சி, துருபதேசங்கள், மூமெண்ட், ஜாக்கிரதை, யோசனை, போதனை, ஆலோசனை, இதுகளை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க. புதிய வந்தவர்களுக்கு அநேகர் வந்து அநேக ஆலோசனை சொல்வார்கள். நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். யாரிடத்திலிருந்து எவரிடத்திலிருந்து ஆலோசனைகள், யோசனைகள், இந்த தேவருடைய நீதிகள் செம்மையான வழியை விட்டு விலகிறதுக்கு அநேக காரியங்களை சொல்வார்கள். நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே பீலேயாம் மரிச்சான். பீலேயாமுடைய ஏன் ஆண்டவர் பேசினார் எனக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் வேதத்தில் பார்க்கிறோம், பார்வோன் யாரு? எகிப்தின் ராஜா. அவரிடத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். 7 வருஷம் கொடிய பஞ்சம் வரப்போகுது என்று கனவை கொடுக்கிறார். அந்த கனவுக்கு விளக்கத்தை யோசேப்பு மூலம் விளக்கி அங்க என்ன நடக்குது? யோசேப்பை அதிகாரியாக்கி அவன் எல்லா தானியங்களையும் சேர்த்து எல்லா காரியங்களையும் அவன் செய்யறது குறித்து பார்க்கிறான். இன்னுமாய் நேபுகாத்நேச்சர் அவன் ஒரு சிலையை கண்டான். டேனியல் அதுக்குரிய விளக்கத்தை, சிலைக்குரிய விளக்கத்தை, என்னென்ன ராஜ்யங்கள், எப்படி எப்படியான ராஜ்யங்கள், கடைசியில் இந்த பூமியில நடக்க போற ராஜ்யங்கள், இரும்பும் களிமண்ணும் வெண்கலம் தொடைகள் எல்லாம் ஒவ்வொரு ராஜ்யங்களை குறித்து அங்கு சொல்லப்பட்ட விளக்கத்தை அங்கு பார்க்கிறோம். அப்ப அங்கேயும் பிதாமடி பேசினார். ஆண்டவர் பார்வனோடு கனவுல பேசினார். நேபுகாத்நேச்சரும் பேசியிருக்கார். அது ஆண்டவருக்கு காரியம், எங்களுக்குரிய காரியம். ரகசியம் எல்லாம்
அவருக்குரியது. வெளிப்பட்ட நிலை எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் உரியது.
ஆகவே இன்னும் அநேகரை எடுக்க முடியும். ஏசாவை குறித்து பார்க்கிறோம். ஏசையா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை ஒருவேளை கூலுக்காக விட்டு போட்டவனாய் நாம் இருக்க கூடாது. அப்படியான கிறிஸ்தவனாய் நாம் இருக்கவே கூடாது. சவுல் ராஜா எப்படி அவரை ராஜாக்கினார், எப்படி வந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் வார்த்தைக்கு அவன் கீழ்படியாதவனால் அவருடைய பரிதாபமான முடிவை குறித்து பார்க்கிறான். சாமுவேல் அந்த இடத்துல சவுலை குறித்து சொல்றார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் நல்லது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமில்ல, புதிய ஏற்பாட்டில் பார்த்தா அப்போ பவுல் தீமத்துக்கு எழுதும் போது ஒரு காரியத்தை குறித்து சொல்றார், தீமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசிரியத்து, பீலியம்மா போல் பிரபஞ்சத்தின் மேல் ஆசிரியத்து என்னை விட்டு பிரிந்து திருச்சொல்லிக்கு பட்டணத்துக்கு போய்விட்டார். ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது, கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டியது முக்கியமான காரியம். கடைசியா ஒரு காரியத்தை குறித்து பார்த்து, இது உண்மையாக பழைய விசுவாசிகளுக்குரிய காரியம், புதியவர்கள் யோசிக்காங்க. இன்றைக்கு இதை குறித்து பேசினா இல்ல இதை குறித்து சொன்னா அநேகருக்கு பிடிக்கிறது இல்ல. உங்களை பிடிக்குதோ பிடிக்கோ என்ன தெரியாது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாய் நான் சொல்றதில் எந்த தவறும் இல்லை. ஆகவே பேச வேண்டும், சொல்ல வேண்டும், செய்ய வேண்டியது நீங்கள். ஆசுவாசத்தை பெறுவதும் ஆசுவாசத்தை இழப்பதும் உங்கள் கருத்திலே இருக்கிறது. ஆகவே இந்த சசவாதத்தை குறித்த சொன்னால் தனிக்கு பிடிக்கிறேன். அதான் முதலே சொல்லிட்டேன், இதை பற்றி பேசினா பிடிக்காது, விருப்பம் இல்ல, அப்படி பேசுற ஊழியக்காரர்களையும் பிடிப்பதில்லை. ஆனா சத்தியம் சத்தியமே. நாங்கள் யோசிக்கலாம், ஜாத்ராமத்திலே இஸ்ரவேல் மக்களை எடுத்துலேருந்து அழைச்சு போய் அவர் 10 கற்பனைகளை கொடுக்கிறார். ஆனா அந்த 10 கற்பனையிலே இந்த சசவாதத்தை குறித்து சொல்லப்படையே இருக்கா? 10 கற்பனை நீங்க எடுத்து பாருங்க, 20 அதிகாரம் யாத்திரா 20 அதிகாரத்தில் எடுத்து வாஞ்சி பாருங்க. இதை குறிச்சு சாயுதப்பன கண்ணம்பண்ணு கொலை செய்ய இருப்பாக, இச்சியா திருப்பா, இப்படியான அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டது. என்ன தவிர ஒரு ஒரு தேவன் உண்டாகும், அப்படியான அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டது. அது 10 கற்பனைக்கு. ஆனால் இதுக்கு முதலே ஆபிரகாம், ஆண்டவர் அழைக்கிறார் ஆபிரகாமை, அழைச்சு போட்டு அவன் செல்கிறார். அவன் வந்து அழைத்து அவனோட கூட லோத்து வந்து பெருகி, லோத்து சோதங்கராய் பச்சை பச்சை நாடுன்னு போய் இருக்கிறார். அங்கே 5 ராஜாக்களும் 4 ராஜாக்களும் கூடி வந்து கண்டுபிடிச்சு லோத்தையும் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். இங்க ஆபிரகாமுக்கு வந்து ஒருவர் தப்பி வந்து சொல்லுகிறார் விஷயத்தை. இவர் 318 பேர் போய் அங்க போய் பஞ்சு பஞ்சா விருந்து அவங்க எல்லாரும் குடும்பத்தையும் விடுதலை செய்து அவன் அழைத்து வருகிறான். அழைத்து வரும்போது அங்கே ஆதியாகமம் 14 பார்த்தா, மெல்கிசேதேக் என்ற ஒருவன், அவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரணிந்த சாலமேனின் ராஜா, அவனுக்கு அப்பமும் திராட்சமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தான். அவன் ஒன்னும் கேட்கல, ஆபிரகாமிடத்தில் ஒன்றுமே கேட்கல. அவன் என்ன செய்யறான், தான் செய்யாத ஒரு காரியத்தை 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் சேர்ந்தே இந்த காரியத்தை செய்ய முடியாத இந்த ஆபிரகாம் 318 போய் பெரிய யுத்தத்துக்கு பெரிய வழக்கம் உள்ளவர்கள் இல்ல, அவர்களை பஞ்சு பஞ்சா விழுந்து அவர்கள் எல்லாம் கொண்டு அங்க அவ்வளவு பெரிய தம்பியை அவன் குடும்பத்தை மீட்டு கொண்டு வருகிறான். அவருடைய சொத்துக்கள் எல்லாம் என்னென்ன கொண்டு போனாங்க சேதங்கப்பறையிலிருந்து அவளத்தையும் மீட்டு கொண்டு வருகிறான். கொண்டு வந்த போது அந்த மெல்கிசேதேக் என்ன செய்கிறான், இவன் களைத்து போய் எப்படி வருவான், ஒரு நாட்டுல போய் எல்லாத்தையும் விண்டு கொண்டு வந்தா மிக களைப்பா இருக்கும், இரவுல இருந்து பஞ்சு பஞ்சா விழுந்து களைஞ்சு போடுற, அவனுக்கு வந்து அப்பன் திராட்சசம் கொடுக்கறான், கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறான். நீ இப்படியா செய்தா இப்படியா இதாய் ஆசீர்வதிக்கிறான். ஆபிரகாம் சொல்றான், இவை எல்லாவற்றிலும் பாருங்கள், எடுத்துக்கொள்ள அந்த அதிகாரத்தை, ஆதியாகமம் 14 ஒரு வசனத்தை மட்டும் பார்ப்போம். ஆதியாகமம் 14
பத்து கற்பனைகள் கொடுப்பதற்கு முதலே இந்த காரியத்தை ஆபிரகாம் செய்திருக்கிறார். இருபதாம் வசனத்தை பாருங்க, பதினாலாம் அதிகாரம் இருபதாம் வசனம்.
உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோஸ்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான்.
எதில கொடுத்தான்? எல்லாவற்றிலும். அங்க யுத்தத்திலிருந்து கொண்டு வந்த எல்லாவற்றிலும் அந்த தசமபாகம் கேட்டாரா? மெல்கிசேதேக் கேட்டாரா? கேட்க, ஆனா கேட்காமே ஆபிரகாம் கொடுத்தான். இன்னுமாய் அவருடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கு ரெண்டு பிள்ளைகள், அங்க யாக்கோபு, யாக்கோபு வருகிறார். அவர் ஏமாற்றுக்காரன். அவன் எப்படி ஏமாற்றி சாமியதாச சேஷ புத்தகத்தை படிச்சுக்கொண்டா, அவர் ஆசீர்வாதத்தையும் வேற உடையெல்லாம் போட்டு பெற்றுக்கொண்டா, பெற்றுக்கொண்டு போது என்ன செய்யறான்? உடனடியாக அங்கிருந்து அவன் புறப்பட்டு வருகிறான். வரும்போது ஒரு கல்லை வச்சு நித்திர கொள்றார். இரவு கனவு காணுகிறார். கனவு கண்டுட்டு என்ன செய்யறார்? முடி ஒழுமை அந்த தூணை நிறுத்தி அவர் சொல்லுகிறார், நான் தூணாக நிறுத்தினேன். ஆதியா 28 அதிகாரம் 22 வசனத்திலே, நான் தூணாக நிறுத்தினேன் இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தவம் செலுத்துவேன். யாக்கோ, எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் செலுத்துவேன். யார் சொன்னது? தனியே ஒரு கல்லு ஒன்றும் இல்ல, கொஞ்சம் அப்பவும் திராட்சம் ஒரு தடியோட வந்திருக்கிறான். அவன் சொல்றான், தேசத்தை திரும்பி இருந்தபோது நான் எல்லாம் எனக்கு தரும் எல்லாவற்றும் தசமபாகம் கொடுப்பேன். எல்லாம் சொல்ல, சரி இது பழைய ஏற்பாட்டில் தானே, புதிய ஏற்பாட்டில் இதை குறித்து இல்ல என்று வாதாடுற எத்தனை பேரை நான் கண்டிருக்கேன், கேட்டு இருக்கேன். அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் மத்தேயு 21 அதிகாரம் மத்தேயிலும் இருக்கு, லூக்காவிலும் இருக்கு. மத்தேயு 23 அதிகாரம் 23 வசனம், ஞாபகத்தில் வைக்கக்கூடிய ஈஸியான வசனம். மத்தேயு 23:23, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது சொன்ன வார்த்தைகள்.
மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே.
என்னது? என்ன சொல்லப்பட்டது? இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இதையும் நீ செய்ய வேண்டும். விசுவாசம், நீதி, இரக்கத்தையும் செய்ய வேண்டும், அவைகளையும். எது? என்னத்துல? சீரகத்தில, வெந்தயத்தில, ஒற்றகத்திலும் நீ தசமபாகம் செலுத்த வேண்டும். சரி, லூக்கால கொஞ்சம், லூக்கா ஒரு டாக்டர் தானே, அவர் ஒரு வைத்திய, அவர் சொல்லியிருக்க காரியத்தை குறித்து பார்ப்போம். 8 லூக்கா 11:42.
பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாம் மறுக்கொழுந்து முதலிய சகலயுத பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விட்டீர்கள்.
என்னத்தை? நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விட்டீர்கள்.
இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே.
இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது. அப்ப தசமபாகம் செலுத்த வேண்டியது புதிய ஏற்பாட்டிலே சொல்ல கட்டல, அதுக்கு மிஞ்சி கொடுக்கும். ஜோசேப்பு பார்த்தான், அவன் விளையிற விளைச்சல் எல்லாவற்றிலும் 1/5 பங்கு அவன் சேமிச்சான். அதனாலதான் 7 பஞ்சம் இல்லாம அவர்கள் வாழ்ந்தான். 5/2 சரி, இப்ப ஏன் சொன்னால் பாருங்க, இதுல இருக்கு தேவ அன்பையும். இன்றைக்கு ஜெர்மன் தேசத்திலே கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 60,000 பேர் இருந்தாங்க. இன்றைக்கு லண்டனுக்கு அங்க இங்க போய்விட்டாங்க. 50,000 பேர் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 50,000 பேரும் பாருங்கள் எப்படி இருக்கிறார்கள்.
தங்க வேலை உண்டு, தங்க வீடு உண்டு, தங்கட பிள்ளைகள் படிப்பு, இதெல்லாம் காரியங்கள். வேற ஒரு பற்றி ஒரு அக்கறை இல்லை. இந்த கேம்ப்ல வருகிற எத்தனை பிள்ளைகள் எவ்வளவு லட்சத்தை கொடுத்து வருகிறாங்க, அன்பு செலுத்துகிறார்களா? ஆறு சொந்தக்காரன் சொன்னா டக்குன்னு போறாங்க, அவரை கூட்டிய நேர போறார்கள். கோயிலுண்டு எந்த வித அரசாங்கத்திலும் இந்த சப்போர்ட் பண்ண முடியாது. அரசாங்கம் அது சில விதிகளை முறைத்தான் செய்யும், மற்றவர்கள செய்ய முடியும். இந்த ஆபிரகாம் வரும்போது என்ன செய்கிறான், மேற்கு கலைச்சு வரும்போது அப்பவும் திராட்சம் கொண்டு கொடுக்கிறான். அதுதான் நாங்கள் கேம்பளியை, இந்த கேம்பளியை போய் சந்திக்கிறோம். தேவ அன்பு வேறொன்றும் இல்லை. அநேக சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை அவங்களை அழைச்சிட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்களோட சாப்பாடு இல்லைன்னு சொன்னா இங்க சாப்பாடு கொடுத்து உபசரிச்சு அதை சமைச்சு கொண்டு செய்யறாங்க. தேவ அன்பு, அவர் தேவ அன்பை நாங்கள் செய்கிறோம். அதையும் செய்யணும், ஆனா இதையும் அவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்றது. புதியவர்களுக்கு நான் இப்ப பழைய விசுவாசத்துக்கு இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறேன். ஆகவே நாம் சசபாவம் கட்டாயம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபு முதலாம் அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:27
திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது.
பாருங்க, திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளையும் படுகிற உபத்திரவத்தை அவர்களை விசாரிக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இது தேவன் அருவறுக்கிற வெறுக்கிற காரியம். அதான் தேவனுக்கு சுத்தமான பக்தியா இருக்கிற. இன்னுமாய் செண்டு குறிஞ்சியர், இந்த காரியத்தை குறித்து நாங்கள் செண்டு குறிஞ்சியர் 8:1-3 மாசம்.
அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய்
இருந்தும்
தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன்.
அவர்கள் எப்படி இருந்தார்கள்? திராணிக்கும் திராணிக்கும் மிஞ்சியும் கொடுப்பவர்களுக்கு இருந்தபடியா, மனதுள்ளவர்களாய் இருந்தபடியா. இன்னைக்கு தேவனை கொடுக்கிறதுக்கு என்னது, சிலருக்கு மனம் இல்ல, திருப்தி கொண்டு என்று கொடுக்கற எப்படி ஆண்டார் ஆசை வைப்பார்.
எடுத்த அப்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டதுதானே 11 அவர் பின்னுக்கு என்ன காரியத்தை செய்கிறார் பாருங்க. கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் மாத்திரம் இல்ல, அவருக்கு பின்னுக்கு ஒரு காரியத்தை செய்கிறாங்க. 29
அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதயாவிலே குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள்.
தீர்மானம் பண்ணாங்க. அப்ப பாருங்கள், முதல் முதல் அந்தியாவிலே கிறிஸ்தவர் என்று பெயர் பெற்றார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், சீசர்கள் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தாக்க யூதாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு என்ன செய்யறார், உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அது பவுலின் கையில கொடுத்து அனுப்ப அவர்கள் தீர்மானம் பண்ண. பாருங்க, இதுதான் தேவனோட காரியம். வரும்போதும் ஒன்னும் கொண்டு போகல, போகும்போதும் ஒன்னும் கொண்டு போகல. நாங்க போட்டிருக்கிற மணிக்கூடு தொடக்கம், இந்த மோதிரம் தொடக்கம், உடுப்புகள் தொடக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகும். சரியத்தையும் விட்டுதான் போகும். அதுல மறிச்சா சரியும் அழிவுறும். சரியத்தை ஒரு இதை கூட விட மாட்டாங்க, எல்லாம் கலாச்சிடுவான். காதல ஒன்று தான் விட மாட்டாங்க, கலாச்சிடுவான். இதைக்கு அநேகருக்கு வர்ற யோசனை சசபாவம் என்றால் என்ன என்று ஒரு காரியம் வருது. சசபாவம் என்றால் ஆபிரகாம் சொன்னால் சசபாவம் என்று, யாக்கோபு சொல்றான் நான் தரும் எல்லாவற்றிலும் என்று. சசபாவம் என்றால் நாம் பத்தில் ஒன்று, எனக்கு வரும் எல்லா வருமானத்திலும் பத்தில் ஒன்றை தேவனுடைய பண்ட சாயலை கொண்டு வந்து வர வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. அதற்காக நாம் ரெண்டு வசனங்களை பார்க்க போறோம் அடுத்து வலியுறுத்துகிறது. அப்ப நாம் பண்ட சாலைக்கு நாம் கொடுக்க வேண்டியது சசபாவம், அதுக்கு பிறகுதான் காணிக்கை, விசேட காணிக்கை, திச்சற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், இவர்களுக்கு நாங்கள் செய்கிற இந்த கோழிக்கோட்டோ மற்ற டிவியலுக்கோ அல்ல மற்ற ஊழியலுக்கோ எது கொடுக்கிறென்றாலும் முதலாவது நாம் சசபாவத்தை பண்டசாலையில் கொண்டு வந்தே ஆக வேண்டும். உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? இது நாம் செய்தியாக வேண்டும். ரெண்டு வருஷங்களை பார்த்து நான் முடிக்கிறேன். ஆகாய தீர்க்கதரிசி புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, அங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஆகாய தீர்க்கதரிசி புத்தகம் ஐந்தாம் வசனம் அஞ்சிலிருந்து ஏழு வரை 1090 பக்கம்.
இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான சபையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறான்.
முன்னுக்கும் சொல்றா பின்னுக்கும் சொல்ற? பிலியாம சந்திக்கும் போது என்ன சொல்ற? கர்த்தர் சொல்லுகிறார் நீ போக வேண்டாம். இங்க சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார், இப்போது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை, ஏன் இந்த காரியம் வருகிறது என்று நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. என்னன்னு சொன்னால், நீங்க திரளா விதைத்தும் கொஞ்சமா இருக்கணும். அநேகர எனக்கு தெரியக்கூடிய ஒரு சிலரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர்கள் வெள்ளிக்கிழமை வரை ஃபேக்டரியில வேலை, வெள்ளி சனி ஞாயிற்றுல மெக்டொனால்ட்ஸ்ல பர்கர் கிங் எல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ்ல வேலை செய்யறாங்க. கேட்டா அவர்களை கேட்டா கடன் கருத்துறவனு சொல்லுவார், நிம்மதி இல்லை. சிறத கட்டத்தில் அவர் சொன்னார்கள், நாம் வீட்டில் இருக்கிற படத்தை நாம் வேலை செய்தால் நல்ல சொல்றேன். வீட்டில் இருந்தா என்ன செய்யறா மனுஷி, அது வேண்டவனும் இது வேண்டவனும் இது வேண்டவனும் இது வேண்டவனும் அந்த பிரச்சனைக்கு வேணா நான் வேலையில இருக்கிறேன். ரெண்டும் போறவங்களுக்கு அவசரம். ஆகவே தேவனுக்கு நாம் உள்ளுகிறது என்ன? திரளா விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள், நீங்க புசித்தும் திருப்தியாகிறீர்கள், குடித்தும் பரிவு நம்மிடவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் கொத்தலான பையிலே போடுகிறார். ஓட்ட பையில காசு போட்டா என்ன நடக்கும்? தொலைஞ்சு போயிரு, விழுந்து போயிரு. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறார், நான் சொல்லல. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க 8-ஆம் வசனம், 9-ஆம் வசனம், 10-ஆம் வசனத்தில் பார்த்தா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை குறித்து சொல்லப்படுது. கடைசியாக மல்கியாம தீகசம் புத்தகத்தை வாசி நாங்கள் 3-ஆம் அதிகாரம் 7-10 பிறகு வாசி.
நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனதராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகி இருக்கும்படிக்கு தசோபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
வாச்சால் அதுல சொல்றது, நானே மழையை பெய்ய பண்ணுவேன், நானே ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்றேன். இங்கேயும் பார்த்தா சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும்? ஆண்டவர் சொல்றார், ஆரம்பம் தொடக்கி என் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளவில்லை, அவளை விலகி போனீர்கள், என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களை திரும்புவேன் சொல்றார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாம், என்னை சோதித்து பாருங்கள் சொன்ன இடம் இதுதான். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்றது,
விழவத்தான் சொல்லுது, நான் சொல்லு. ஆகவே நாம் கிறிஸ்தவளாய் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எப்படியான கிறிஸ்தவளை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏழு கிறிஸ்தவளை பார்த்தோம், புறா கிறிஸ்தவளாய் இருக்க வேண்டும். ஜின்சோனை பார்த்தோம், ஆண்டவற்றை அழைப்பை விட்டு எப்படி போனா, கடத்தில என்ன நடந்தது. பீலியமை பார்க்கிறோம், பண ஆசையினால் போனபடியால் அநீதியின் கூலியை பெற்று அவனை ஆலோசனை, அவனுடைய யோசனை, இதனால அவனுடைய வாழ்க்கை அவருக்கு விருப்பம் நீதிமான் மறிப்பது போல மறிக்கணும். பட்டைதர விட்டப்பட்டு கொள்ள கொன்றான் சொல்லப்படுது. நாம் தசவாங்களை தேவனுக்கு ஆதி முதல் கொண்ட கட்டளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். பழைய ஏற்பாடும் இல்ல, அது புதிய ஏற்பாடு கட்டளையும் கூட. நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய தேவனுக்குரியதும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்த வேண்டிய ஆண்டவர ஒரு பணத்தை கொண்டு வாண்டு சொல்லிப்போட்டு அவர் சொல்லுகிறார், ராயனுக்கே ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனுக்கு ராயனுக்குரிய செலுத்திடுவோம், அது சம்பளத்திலே போயிடும். ஆபிந்தோஸ் காசு எங்கட டாக்டர் கிரங்கன் இது மற்றது பிறகு பாருங்க, வீட்டு வாடகை, டெலிபோன் பில், ஆயுசன் காசு, லைட் பில் எல்லாம் போய் எல்லாம் கட்டும், எல்லாம் செய்யும். இதுல மட்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கட்டாயம் தேவனுடைய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆகவே தேவ சமத்திலே ஒளிமிருந்தாங்க ஜெபித்து கடந்து